الحمد لله الذي انعم علينا بنعمه الاسلام وهدانا بنعمه الايمان وفضل ديننا على سائر الاديان والصلاه والسلام على محمد النبي الاجلال وعلى اله وصحبه ومن سار على نهجه الى يوم الدين اما بعد فقد قال الله سبحانه وتعالى في كلامه الكريم بعد اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ولا تهنوا ولا تبتغوا وانتم الاعلون ان كنتم مؤمنين وقال تعالى ايضا لانكم اشد رهبه في صدورهم من الله صدق الله العلي العظيم وقال نبينا عليه الصلاة والسلام يد الله على الجماعة أو كما قال عليه الصلاة والسلام وغلنيكم من ولغة سيف عليك طريبالكم وغيركم ولن آية من الله كيبرتاهكم صلاة والسلام من ولغة سيف عليك طريبالكم وغيركم ولن آية من الله كيبرتاهكم இன்னுயிரிலும் மேலான முஹம்மதே முஸ்தபா அஹ்மதே முஜ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதும் அன்னவர்களை பின்பற்றிய உத்தம சஹாபாக்கள் தாபியூன்கள் தாபியீன்கள் கியாமத்து நாள் வரைக்கும் அன்னார்களை பின்பற்றக்கூடிய முஸ்லிமான மூமினான ஆண்கள் பெண்கள் அனைவர்கள் மீதும் உண்டாவதாக இந்த ஜும்மாவுடைய கடமையை நிறைவேற்றுவதற்காகவே இறைவன் நம்ம அல்லாஹ்வின் மாளிகையிலே நீயத்துடன் அமர்ந்திருக்கக்கூடிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே கண்ணியமான சகோதரர்களே அல்லாஹ் ரபுலித ஜல்ல ஜலாலுஹு வமனவாலுஹு இந்த விடயங்களை எடுத்து நடக்கும்படி சொல்லியிருக்கிறானோ அந்த விடயங்களை எடுத்து நடந்து கொள்ளும்படி இந்த விடயங்களை வேணாம் விட்டுவிடுங்கள் இது உங்களுக்கு ஆகாது என்பதாக அல்லாஹும் அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் நம்மை தடுத்து இருக்கின்றார்களோ அந்த விடயங்கள் நம்முடைய புத்திக்கு படாட்டியும் சரி முற்று முழுதாக தகுந்து கொள்ளும்படி முதலாவதாக எனக்கும் அப்பால் உங்களுக்கும் வசியத்தை செய்து கொள்கின்றேன். மேலான கண்ணியத்துக்குரிய கனவான்களே சகோதரர்களே அல்லாஹ்வின் நல்லடியார்களே அல்லாஹ் ரப்பல் இஸ்ஸத் ஜல்லஷானஹு வதஆலா நமக்கு பரிசுத்தமான முபாரக்கான மார்க்கத்தை தந்திருக்கின்றார். அந்த பரிசுத்தமான முபாரக்கான மார்க்கத்திலே அல்லாஹ் அந்த மார்க்கத்தின் மூலமாக அல்லாஹ் நம்மை கண்ணியமானவர்களாக கௌரவமானவர்களாக சிறப்பானவர்களாக மதிப்பிற்குரியவர்களாக ஆகி வைத்திருக்கின்றார். நாம் ஏற்றிருக்கக்கூடிய தீனுல் இஸ்லாம் பூமிக்கு மேலால் எத்தனை மதங்கள் இருந்தாலும் சரி, எத்தனை மார்க்கங்கள் இருந்தாலும் சரி, எத்தனை கோட்பாடுகள் இருந்தாலும் சரி, எத்தனை சிந்தனைகள் உலகத்தில் இருந்தாலும் சரி, அவை அத்தனையும் அல்லாஹ்வினால் மறுக்கப்பட்டது, அவை அத்தனையும் அல்லாஹ்வினால் நிராகரிக்கப்பட்டது. தீனுல் இஸ்லாம் மாத்திரமே அல்லாஹ்விடத்தில் ஏற்றுக்கொள்ளப்பட்ட மார்க்கம் என்று சொல்லக்கூடிய அந்த தீனுல் இஸ்லாத்திலே அல்லாஹ் நம்மை ஆக்கி வைத்திருக்கின்றான். அல்லாஹ்வுக்கும் மிகவும் விருப்பமான மார்க்கம், அல்லாஹ்வுடைய பொருத்தத்துக்கு உள்ளாக்கப்பட்ட மார்க்கம், இறை சிந்தனையால் அமைத்து தரப்பட்ட மார்க்கத்திலே அல்லாஹ் நம்மை ஆக்கி வைத்திருக்கின்றான். உலகம் படைக்கப்பட்ட நாளில் இருந்து, முதன் மனிதர் உலகத்துக்கு அனுப்பப்பட்ட நாளில் இருந்து, அத்தனை நபிமார்களாலும் அத்தனை ரசூல்மார்களாலும் அத்தனை தீர்க்க தரிசிகளாலும் பின்பற்றப்பட்ட போதிக்கப்பட்ட மார்க்கத்திலே அல்லாஹ் ரபுல்லா ஜல்ல ஷானுஹு தஆலா என்னையும் உங்களையும் ஆகி வைத்திருக்கிறான். அல்ஹம்துலில்லாஹ். மேலான கண்ணியத்துக்குரிய கனவான்களே சகோதரர்களே, சமகால உலகத்திலே கிட்டத்தட்ட 800 கோடி மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். அந்த 700 கோடி மக்களிலே கிட்டத்தட்ட தீனுல் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவர்கள் 160 கோடியாக இருக்கின்றார்கள். தீனுல் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட மக்கள் உலகத்தினுடைய சராசரி அடிப்படையில் 100 to 23 முழு உலகத்திலேயும் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். உலகத்தில் பெரும்பான்மையாக வாழக்கூடிய சமூகம் என்ற அடிப்படையில் கிறிஸ்துவர்களுக்கு அடுத்ததாக இரண்டாவது இடத்தை பிடித்திருக்கக்கூடியவர்கள் தீனுல் இஸ்லாத்தை ஏற்றவர்கள். இரண்டாவது இடம் முஸ்லிம்கள். மேலான கண்ணியத்துக்குரிய கனவான்களே சகோதரர்களே, இந்த 160 கோடி முஸ்லிம்கள் உலகத்திலே பலதரப்பட்ட அமைப்பிலே வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள், பலதரப்பட்ட இடங்களிலே வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள், பலதரப்பட்ட அமைப்பிலே வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். சில இடங்களிலே முஸ்லிம்கள் பெரும்பான்மையாக வாழ்கின்றார்கள்,
இன்னும் சில இடங்களிலே முஸ்லிம்கள் நம்மை போன்று சிறுபான்மையாக வாழ்கின்றார்கள். சில இடங்களிலே முஸ்லிம்கள் இஸ்லாமிய நாடுகளிலே வாழ்கின்றார்கள். இன்னும் சில இடங்களிலே முஸ்லிம்கள் நம்மை போன்று அந்நியர்கள் பெரும்பாலும் வாழக்கூடிய நாடுகளிலே வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். 40க்கும் மேற்பட்ட இஸ்லாமிய நாடுகள் உலகத்திலே இருக்கின்றது. முஸ்லிம்கள் மெஜாரிட்டியாக வாழக்கூடிய நாடுகள். 70க்கும் மேற்பட்ட நாடுகளில் முஸ்லிம்கள் நம்மை போன்று சிறுபான்மையாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். கண்ணியத்துக்குரிய கனவான்களே, சகோதரர்களே, உலக முஸ்லிம்களுடைய நிலைமையை எடுத்து பார்க்கக்கூடிய நேரத்தில் நாம் இந்த நாட்டிலே ஒரு சிறுபான்மை இனத்தவராக வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். எங்களுடைய வாழ்க்கையையும் ஏனைய நாடுகளிலே முஸ்லிம்கள் வாழக்கூடிய வாழ்க்கையையும் நாம் ஒப்பிட்டு பார்க்கக்கூடிய நேரத்தில் கசப்பாக இருந்தாலும் உண்மையை ஏற்றுக்கொண்டுதான் ஆக வேண்டும். அல்லாஹ் இந்த அந்நிய நாட்டில் பெரும்பான்மை சமூகத்தினர்கள் அதிகமாக வாழக்கூடிய நாட்டில் மார்க்கத்தை பின்பற்றி தீனுடன் வாழக்கூடிய ஒரு சூழலை தந்திருக்கின்றான் என்று சொன்னால் கசப்பாக இருந்தாலும் ஏற்றுக்கொள்ளத்தான் வேண்டும். ஏனைய நாடுகளை ஒப்பிட்டு பார்க்கக்கூடிய நேரத்தில் இஸ்லாமிய நாடுகளில் முஸ்லிம்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். நிம்மதி கிடையாது, சந்தோஷம் கிடையாது, ராகத்து கிடையாது, மார்க்கத்தை பின்பற்றி வாழக்கூடிய ஒரு அமைப்பு கிடையாது. இன்று உயிர் போகுமா நாளை உயிர் போகுமா என்று தெரியாத அமைப்பிலே வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் அல்லாஹ் ரப்பல் இஸ்ஸத் ஜல்லஷானு வதஆலா சிறுபான்மையாக வாழக்கூடிய நேரத்தில் நிம்மதியாக சந்தோஷமாக மார்க்கத்தை பின்பற்றி வாழக்கூடிய ஒரு ஏற்பாட்டை அல்லாஹ் இந்த நாட்டிலே நமக்கு செய்து தந்திருக்கின்றார். இதற்கு முன் வாழ்ந்தவர்களும் வாழ்ந்தார்கள் நிம்மதியாக. நாமும் அல்ஹம்துலில்லாஹ் ஏதோ ஒரு அடிப்படையில் நிம்மதியாக மார்க்கத்தை பின்பற்றி வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் என்றாலும் மேலான கண்ணியத்துக்குரிய கனவான்களே, சகோதரர்களே, ஒரு சில காலங்களாக ஒரு சில வருடங்களாக இந்த நிம்மதியாக வாழ்ந்து கொண்டிருந்த இந்த முஸ்லிம்களை நோக்கி, மார்க்கத்தை பின்பற்றி கொண்டு வாழ்ந்து கொண்டிருந்த முஸ்லிம்களை நோக்கி, கலாச்சாரத்தை பின்பற்றி கொண்டிருந்த முஸ்லிம்களை நோக்கி பல பேச்சுக்கள் பல விடயங்கள் முன்னோக்கி வந்து கொண்டிருக்கின்றது என்பதை நாம் சொல்லி நீங்கள் அறிய வேண்டிய அவசியம் கிடையாது. ஒரு சில காலங்களாக முஸ்லிம்களுடைய மார்க்கத்தினுடைய விடயத்திலையும் முஸ்லிம்கள் வாழக்கூடிய அமைப்புகளுடைய விதத்திலையும் பேசக்கூடிய விடயங்களை நாம் அறிந்து வைத்திருக்கின்றோம். ஆனால் மேலாக விடயத்துக்குரிய கனவான்களே, சகோதரர்களே, இதற்கு முன்னால் வாழ்ந்தவர்கள் மார்க்கத்தை பின்பற்றி வாழ்ந்தார்கள். அது எப்படி, என்ன காரணம், என்ன நடந்தது, அவர்கள் செய்த தியாகத்தின் மூலமாக இன்று நாம் மார்க்கத்தை பின்பற்றி வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் என்று சொன்னால் மேலான கண்ணியத்துக்குரிய கனவான்களே, சகோதரர்களே, வரலாற்றில் எழுதப்பட்டிருக்கக்கூடிய ஒரு உண்மைதான். வரலாறு மறந்த சமூகம், வரலாறு மறந்த சமூகம், அந்நிய சமூகங்களால் சமூகங்களினால் ஆதிக்கம் செலுத்தப்படுவார்கள் என்பது வரலாற்றில் எழுதப்பட்ட ஒரு உண்மை. வரலாறு மறந்த சமூகம் அந்நிய ஆக்கிரமிப்பால் அந்நிய கட்டுப்பாடால் ஆக்கிரமிக்கப்படுவார்கள் என்பது வரலாற்று சொல்லக்கூடிய ஒரு ஒரு அறிஞர் சொல்லுகிறார். ஒரு கூட்டத்தினுடைய எதிர்காலத்தை சீராக்கக்கூடிய சாவி, ஒரு சமூகத்தினுடைய எதிர்காலத்தை சீராக்கக்கூடிய சாவி, அந்த கூட்டத்தார்கள் தன்னுடைய கடந்த கால வரலாறுகளை அறிந்து வைத்திருப்பதுதான் அந்த எதிர்காலத்தை சீராக்கக்கூடிய சாவி என்று ஒரு வரலாற்று அறிஞர் எழுதி வைத்திருக்கிறார். இதுதான் நமக்கு நடந்திருப்பது. நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம், ஆனால் நாம் இந்த நாட்டில் எப்படியான வாழ்க்கையை கழித்திருக்கின்றோம், இந்த நாட்டுக்காக வேண்டி என்ன செய்திருக்கின்றோம், ஏன் இன்று நாம் நிம்மதியாக சந்தோஷமாக வாழ்வதற்கு எத்தனை உயிர்கள் இந்த நாட்டுக்காக வேண்டி அர்ப்பணிக்கப்பட்டது என்பதை நாங்கள் அறியாதவர்களாக இருக்கின்றோம். நாம் அறியாதனால் என்ன நடந்திருக்கின்றது, இலங்கை வரலாற்றில் இருந்து இந்த சம்பவங்கள் இல்லாமலாக்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றது, அழிக்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றது, மறக்கடிக்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றது. மேலான கண்ணியத்துக்குரியவர்களே, ஆக்கிரமிப்புக்கு உள்ளாக்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றது நாம் அறியாதவர்களாக இருக்கின்றோம். மேலான கண்ணியத்துக்குரிய கனவான்களே, சகோதரர்களே, நாம் வந்தான் மறுத்தார் அல்ல, நாம் அகதிகளாக இந்த நாட்டுக்கு வந்தவர்கள் அல்ல. நாம் பிறந்தறிந்த பூமியிலே, நாம் வளர்ந்தது இந்த பூமியிலே, நம்முடைய மூதாதையர்கள் பாடுபட்ட இந்த பூமிக்காக வேண்டி 1000 வருடங்கள் அல்ல, 2000 வருடங்களினுடைய சரித்திரங்கள் பாதுகாக்கப்பட்டிருக்கின்றது இந்த நாட்டினுடைய சரித்திரங்கள். வரலாறு சொல்லுகின்றது 1000 வருடங்கள் அல்ல, அதனை விட அதிகமாக காலத்திற்கு முன்னாளில் இருந்து முஸ்லீம்கள் இந்த நாட்டில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்பதாக இலங்கை வரலாறும் சொல்லுகின்றது. அந்நிய நாட்டில் எழுதப்பட்டிருக்கக்கூடிய வரலாறு கிதாபுகளும் சொல்லிக் கொண்டிருக்கின்றன. சகோதரர்களே, நாம் யார்? இலங்கை முஸ்லீம்கள் யார்? இந்த நாட்டுக்காக வேண்டிய என்ன சேவைகள் செய்திருக்கின்றார்கள்? இந்த நாட்டை வளர்ப்பதற்காக, இந்த நாட்டினுடைய பொருளாதாரம் வளர்ச்சியை அடைவதற்காக எத்தனை உயிர்கள் தியாகம் செய்யப்பட்டிருக்கின்றது? முஸ்லீம்களுடைய உயிர்கள். மேலான கண்ணியத்துக்குரியவர்களே, இலங்கை சரித்திரத்தை, முஸ்லீம்களுடைய சரித்திரத்தை மூன்று பகுதிகளாக பிரித்து அழகாக பேசலாம். மன்னராட்சி காலம், ஐரோப்பிய நாடுகளால் நம்முடைய நாடு ஆக்கிரமிப்புக்கு உள்ளாக்கப்பட்ட காலம், சுதந்திரம் இன்னும் அதற்கு பின்னால் உள்ள காலம் என்று சொல்லி மூன்று காலங்களாக எடுத்துக்கொண்டால், இந்த மூணு காலங்களிலேயும் முஸ்லீம்கள் இந்த இலங்கை நாட்டுக்காக வேண்டி பல தியாகங்களை செய்திருக்கின்றார்கள் என்றால் யாராலும் மறுக்க முடியாத உண்மையாக இருக்கின்றது. நமக்கு தெரியாவிட்டால் மேலான கண்ணியத்துக்குரிய கனவான்களே, சகோதரர்களே, அரசர்கள் ஆண்ட காலம் இலங்கையே. அரசர்கள் ஆண்ட காலத்திலே முஸ்லீம்கள் இலங்கை அரசர்மார்களுடன் எப்படி ஒத்துழைப்பு கொடுத்துக் கொண்டிருந்தார்கள் என்று வரலாறு கிதாபுகளிலே இருந்தது. இப்னு ஷஹரியார் என்று சொல்லக்கூடியவர் தன்னுடைய அஜாயிபுல் ஹிந்த் என்ற கிதாபிலே இலங்கையை பற்றி சொல்லக்கூடிய நேரத்திலே சொல்கிறார், இலங்கையில் வாழ்ந்து கொண்டிருந்த அரபியர்கள் வியாபாரிகளுக்கு மத்தியிலையும், அதே போன்று இலங்கை அந்நிய அரசர்களுக்கு மத்தியிலும், இந்த நாட்டில் வாழ்ந்து கொண்டிருந்த ஏனைய சமூகத்தார்களுக்கு மத்தியில் எந்த அளவுக்கு ஒரு பரஸ்பரம் இருந்தது என்று சொன்னால், முஸ்லீம்களுக்கு இஸ்லாமத்தை படிக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி அந்த காலத்திலே இருந்த அரபிகள் அரசரிடத்திலே கோரிக்கை முன்வைக்க, அந்த அரசர் என்ன செய்கின்றார்? அந்த காலத்திலே ஆட்சியாளராக இருந்த பக்தாத் நாட்டை ஆட்சி செய்து கொண்டிருந்த முக்தர் பில்லாவுடைய ஆட்சி காலமாக இருக்கின்றது, அந்த நாட்டில் இருந்து அபு பகாயா என்று சொல்லக்கூடியவரை இஸ்லாத்தை படித்து கொடுப்பதற்காக வேண்டி அந்த நாட்டு மன்னர் இந்த நாட்டுக்கு அனுப்பி வைத்ததாக சரித்திரங்களிலே பதியப்பட்டிருக்கின்றது. மன்னராட்சி காலத்தில் இஸ்லாத்தை படித்துக் கொடுப்பதற்காக பக்தாதில் இருந்து அபு பகாயா இலங்கைக்கு வந்தார். 921 ஆண்டு பல ஆண்டுகள் இஸ்லாத்தை படித்துக் கொடுத்துக் கொண்டிருந்தார். 929 ஆண்டு அந்த ஹாலிதி இப்னு பக்காயா என்று சொல்லக்கூடியவருடைய வபாத் ஏற்படுகின்றது. அதற்கு பின்னால் அந்த வபாத்துடைய செய்தியை கேள்விப்பட்ட முக்தர் பில்லாவுடைய அந்த அப்பாஸ் கலீஃபா என்ன செய்கிறார் என்று சொன்னால், அந்த ஹாலிதுடைய பெயர் பதியப்பட்டிருக்கக்கூடிய ஒரு யாவக சின்னத்தை, யாவக சின்னமான ஒரு கல்லை அங்கிருந்து இலங்கைக்கு அனுப்பி வைத்தார் என்பதாக இலங்கை வரலாறுகள், அதே போல அஜாயிபுல் ஹிந்த் என்ற கிதாபிலே பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது. 921 மேலாண் கண்ணியத்துக்குரிய கனவான்களே, சகோதரர்களே, அரசர்களுடைய அரச சபையில் 16 பேர்களை கொண்ட சபையாக இருந்தால் அதில் பல முஸ்லீம்கள் இருந்திருக்கிறார்கள் என்பதாக அல் இதரீஸ் என்பவர் ருஹத்துல் முஸ்தாபில் ஆபாக் என்ற கிதாபிலே இலங்கை வரலாறை சொல்லி ஆச்சரியப்படுகிறார். 1883 ஆண்டு யாபகுவ பகுதியை ஆட்சி செய்து கொண்டிருந்த முதலாவது பாபு என்று சொல்லுவோம் அந்த அரசர் தன்னுடைய ராஜாங்க தூதுவராக அபு உஸ்மான் என்று சொல்லக்கூடிய அந்த முஸ்லிம் நபரை இலங்கையில் இருந்து ஈஜிப்டுக்கு அனுப்பி வைத்திருக்கிறார் என்பதாக வரலாற்றில் பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது. 1344 ஆண்டு இலங்கைக்கு வந்த இப்னு பத்தூதா என்று சொல்லக்கூடியவர் இலங்கையினுடைய வரலாற்றை சொல்லக்கூடிய நேரத்தில் சொல்கிறார், இலங்கையில் நான் ஒரு ஆச்சரியமான காட்சியை பார்த்தேன். இலங்கை அந்நிய மக்கள், ஏனைய அரசர்களும், இலங்கையில் வாழ்ந்து கொண்டிருந்த முஸ்லிம் வியாபாரிகளுக்கும் மத்தியில் சகோதரத்துவத்தை பார்த்து நான் ஆச்சரியம் அடைந்தேன் என்று சொல்லி அவர் தன்னுடைய கிதாபிலே சொல்லுகின்றார். மன்னராட்சி காலத்தில் இந்த நாட்டினுடைய எக்ஸ்போர்ட் இம்போர்ட் ஏற்றுமதி இறக்குமதிக்காக வேண்டி முழுமையாக பாடுபட்டவர்கள் முஸ்லிம்கள் பல நாடுகளுக்கு மத்தியில் ராஜதந்திர உறவுகளை ஏற்படுத்துவதற்காக வேண்டி முழு மூச்சாக பாடுபட்டவர்கள் முஸ்லீம்கள். மரக்கலை என்றும் வேளாண்மர்களே, மரக்கலை மினிச்சு என்றுவாங்க, எதற்காக வேண்டி சொல்லுவோம்? கடல் பிரயாணம் எப்படி செய்வது என்பது தெரியாமல் இருந்த இந்த இலங்கைக்கு கடல் பிரயாணத்தை அறிமுகப்படுத்தியவர்கள் முஸ்லீம்கள். மரக்கடங்கள் உருவாக்கப்பட்டு அதன் மூலமாக கப்பல் செய்யப்பட்டு எப்படி கடலிலே பிரயாணம் செய்வதை சொல்லிக் கொடுத்தவர்கள் மரக்கலை மினிசு முஸ்லீம்கள். மேலான கண்ணியத்துக்குரியவர்களே, அரசல் ஆட்சி காலத்தில் இந்த நாடு முன்னேறுவதற்காக வேண்டி இந்த நாட்டினுடைய பொருளாதாரம் உயர்வதற்காக வேண்டி முழு மூச்சாக பாடுபட்டு இருக்கின்றார்கள் நம்முடைய மூதாதையர்கள். இரண்டாவது கட்டம், 1505 1947 ஆண்டு வரைக்கும் இருக்கக்கூடிய காலகட்டம், ஐரோப்பிய நாடுகளால் நம்முடைய நாடு ஆக்கிரமிப்புக்கு உள்ளாக்கப்பட்ட காலம். போர்த்துகேயர்களால் 158 வருடங்கள், டச்சுகளால் 138 வருடங்கள், ஆங்கிலேயர்களால் கிட்டத்தட்ட 152 வருடங்கள் என்று நூற்றுக்கணக்கான வருடங்கள் நம்முடைய நாடு ஆக்கிரமிப்புக்கு உள்ளாக்கப்பட்டுக் கொண்டிருந்த காலம். இதிலே முஸ்லிம்கள் இந்த நாட்டுக்காக என்ன செய்தார்கள்? பல உயிர் தியாகங்களை செய்திருக்கிறார்கள் என்பதாக வரலாறு சொல்லிக் கொண்டிருக்கின்றன. 15ஆம் நூற்றாண்டில் இலங்கை முஸ்லிம்கள் மாஷா அல்லாஹ் என்று சொல்லி பொருளாதார வளர்ச்சியுடன் கடலோர பிரதேசங்களில் காலி, மாத்தர, வெளிகம, அதே போல வேறுவல, சிலாபம் போன்ற பகுதிகளிலே மிக உயர்ந்த பொருளாதாரத்துடன் வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். அந்த காலகட்டத்திலே மேலானவர்களே, 16ஆம் நூற்றாண்டில் இலங்கை கடலோர பிரதேசங்கள் போர்த்துகேயர்களுடைய ஆக்கிரமிப்புக்கு உள்ளாக்கப்படுகின்றது. அந்த கடலோரத்தில் இருந்த முஸ்லிம்களை மதம் மாற்றுவதற்கு முயற்சி செய்தார்கள். ஆனால் முஸ்லிம்கள் ஒத்துக்கொள்ளவில்லை. இதனால் என்ன நடந்தது? அந்த கடலோர பிரதேசத்தில் இருந்து முஸ்லிம்கள் அடிச்சு விரட்டப்பட்டார்கள். மேலான கண்ணியத்துக்குரியவர்களை எத்தனை பேருக்கு தெரியும்? 1602ஆம் ஆண்டில் வெளிகமையிலே கிட்டத்தட்ட 1000கணக்கான முஸ்லிம்கள் நோவினைப்படுத்தப்பட்டார்கள். 1000கணக்கான முஸ்லிம்களுடன் முஸ்லிம்களுடைய பொருளாதாரங்கள் சூறையாடப்பட்டு முஸ்லிம்கள் அந்த இடத்தில் இருந்து விரட்டி அடிக்கப்பட்டார்கள். 1602ஆம் ஆண்டில் மாத்தரை பகுதியிலே 300 முஸ்லிம்கள் அநியாயமாக கொலை செய்யப்பட்டார்கள். இந்த நாட்டுக்காக கண்ணியத்துக்குரியவர்களே, இந்த நாட்டுக்காக வேண்டி முஸ்லீம்கள் என்ன செய்திருக்கின்றார்கள் என்பதை நாம் அறியாவிட்டாலும் அறிய வேண்டியவர்கள் அறிந்திருக்கின்றார்கள். முஸ்லீம்கள் கடலோர பிரதேசத்தில் இருந்து அடித்து விரட்டப்பட்டார்கள். இந்த நேரத்திலே முஸ்லீம்களுக்காக வேண்டி கை கொடுத்தவர்கள் யார்? வேளாண்வர்களே, இந்த நாட்டுக்காக வேண்டி முஸ்லீம்கள் உண்மையாக நடந்து கொண்டது, நம்பிக்கையாக நடந்து கொண்டது, நாட்டுக்காக வேண்டி இரவு பகலாக உழைத்தது. இதன் காரணமாக அந்த நேரத்திலே கண்டி ராஜதானியத்தில் இருந்த சினரத் ரஜு என்று சொல்லக்கூடிய அந்த பௌத்த தலைவர் முஸ்லீம்களை பாதுகாப்பதற்காக வேண்டி முன்வந்தார், முஸ்லீம்களுக்கு உதவி செய்வதற்காக வேண்டி முன்வந்தார். எதற்காக வேண்டி செய்ய வேண்டும்? இந்த நாட்டுக்கு நம்முடைய மூதாதையர்கள் உண்மையாக நடந்து கொண்டது, நம்பிக்கையாக நடந்து கொண்டது, அந்நியவர்கள் நம்மை பாதுகாத்தார்கள். அவர்கள் என்ன செய்தார்கள்? கடலோரத்தில் இருந்து விரட்டப்பட்ட முஸ்லிம்களை பல இடங்களிலே வசிப்பதற்குண்டான ஏற்பாடுகளை செய்து கொடுத்தார்கள். மூதூர், காத்தாங்குடி, கிழக்கு மாகாண பிரதேசங்கள், கண்ணந்தொட போன்ற பகுதிகளிலே முஸ்லிம்களை வாழ வைத்தார்கள். மேலான கண்ணியத்துக்குரிய கனவான்களின் சகோதரர்களை, இப்படி வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் கண்டி ராஜதானியத்தினுடைய அதிகமான பொறுப்புகள் முஸ்லீம்களுக்கு கொடுக்கப்பட்டது. தவளம் முறை என்போ வியாபார முறை, இதனை முஸ்லீம்கள் இந்த நாட்டுக்கு அறிமுகப்படுத்தியவர்கள் முஸ்லீம்கள். வீராணவர்களை கண்டி ராஜ்யத்துக்காக வேண்டி உழைத்தார்கள் முஸ்லீம்கள். அதனால் பல அந்தஸ்துகளில் அரசர்மார்கள் முஸ்லீம்களை நம்பிக்கையாக வைத்திருந்தார்கள். இப்படி வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் திரும்பவும் பிரித்தானியர்களால் கண்டி ராஜ்யம் கைப்பற்றப்படுகின்றது. அந்த நேரத்திலே அவர்களுக்கு எதிராக செய்த யுத்தத்தில் கண்டி ராஜ்யத்தில் இருந்த அந்த ராணுவத்தில் இருந்த 500க்கு மேற்பட்ட முஸ்லிம்கள் இந்த நாட்டுக்காக வேண்டி உயிர் தியாகங்களை செய்தார்கள் என்பதாக வரலாறு சொல்லிக் கொண்டிருக்கின்றது. இந்த நாட்டுக்காக வேண்டிய உயிர் தியாகங்களை மன்னராட்சி காலத்திலே செய்திருக்கின்றார்கள். மேலாள கண்ணியத்துக்குரிய கனவான்கள சகோதரர்களை, இது எல்லாம் நம்முடைய மூதாதையர்கள் செய்த தியாகம். 1818ஆம் ஆண்டு 15ஆம் ஆண்டு கண்டி ராஜ்யமும் கைப்பற்றப்படுகின்றது. அதற்கு பின்னால் முஸ்லிம்களுக்கு பல நோவினைகள், இன்னல்கள், துன்பங்கள் நடக்கின்றது. இதனால் என்ன நடக்கின்றது? முதலாவதாக சுதந்திர போராட்டம் 1818ஆம் ஆண்டு ஏனைய சமூகத்தினர்கள் ஒன்று சேர்ந்து குரல் கொடுக்க ஆரம்பித்த நேரத்திலே முஸ்லிம் தலைவர்கள் பின்வாங்கினார்கள். காரணம், அந்த நேரத்திலே
முஸ்லீம்கள் பலவீனமானவர்களாக இருந்தார்கள்.
அநியாயம் செய்யப்பட்டுக் கொண்டிருந்தது. முஸ்லீம்களுக்கு செய்த அநியாயத்தின் காரணமாக முதலாவது சுதந்திர போராட்டத்தில் முஸ்லீம்கள்
பங்குபற்றவில்லை
என்றாலும் மேலான கண்ணியத்துக்குரியவர்களை, இஸ்லாத்தை பாதுகாக்க வேண்டும், முஸ்லீம்களை பாதுகாக்க வேண்டும், இஸ்லாமிய கலாச்சாரத்தை பாதுகாக்க வேண்டும், அரபி மொழியை பாதுகாக்க வேண்டும், முஸ்லீம்களுடைய இஸ்லாத்தை பின்பற்றி இந்த நாட்டிலே வாழக்கூடிய ஒரு சூழல் பின்னால் வருபவர்களுக்கு உருவாக வேண்டும் என்பதற்காக வேண்டி பல இஸ்லாமிய தலைவர்கள் அன்று முதல் இன்று வரை பாடுபட்டுக் கொண்டே இருந்தார்கள். மேலான கண்ணியத்துக்குரியவர்களே, இதனுடைய ஒரு அமைப்பு தான் நாங்கள் வாசிக்கிறோம், அனைவரும் அறிந்து வைத்திருக்கிறோம். இந்த நாட்டுக்காக வேண்டி தியாகம் செய்தவர்களில் ஒருவர் தான் அனைவரும். முஸ்லீம்களுடைய கல்வி பாதுகாக்கப்பட வேண்டும், அரபி மொழி பாதுகாக்கப்பட வேண்டும், முஸ்லீம்களுடைய கலாச்சாரம் பாதுகாக்கப்பட வேண்டும் என்பதற்காக வேண்டி பல திட்டங்களை செய்தார்கள். இந்த நாட்டிலே நாம் நிம்மதியாக சந்தோஷமாக இஸ்லாத்தை பின்பற்றி வாழ்வதற்காக அவர்களுடைய முயற்சியின் அடிப்படையில் அல்ஹம்துலில்லாஹ் மதரசாக்கள் பல ஆரம்பிக்கப்பட்டது. 1882 மருதான ஜாஹிரா கல்லூரி ஆரம்பிக்கப்பட்டது. கண்டியிலே முஸ்லிம் பெண்களுக்காக வேண்டி கண்டி பாலிக்கா என்று ஆரம்பிக்கப்பட்டது. பல பாடசாலைகள் ஆரம்பிக்கப்பட்டது. முஸ்லீம்களுடைய கலாச்சாரம், முஸ்லீம்களுடைய கல்வி, முஸ்லீம்களுடைய அந்த நிலைப்பாடு பாதுகாக்கப்பட வேண்டும் என்பதற்காக வேண்டி பல முயற்சிகளை நம்முடைய மூதாதையர் செய்தார்கள். அதனுடைய அமைப்பு தான் இன்று நாம் முன்னூறாக கண்டுகொண்டிருக்கின்றோம். முஸ்லிம் பாடசாலைகள், முஸ்லீம்களுடைய கல்வி பாதுகாக்கப்பட வேண்டும் என்பதற்காக வேண்டி ஒலிம்பில் ஒரு யூனிட் அமைத்தார்கள். தி நேஷன் என்று சொல்லக்கூடிய ஒரு பத்திரிகையை ஏற்படுத்தி அந்த பத்திரிகையின் மூலமாக முஸ்லீம்களுடைய நிலவரங்களை முழு உலகத்திற்கும் தெளிவுபடுத்தினார்கள். வேளாண்மையாளர்களே, இதே போன்று பலர்கள் இந்த நாட்டுக்காக வேண்டி பல தியாகங்களை செய்திருக்கிறார்கள். இதுக்கு அடுத்த கட்டம் 1948 முஸ்லிம் இந்த நாட்டுக்கு சுதந்திரம் கிடைத்தது என்று நாம் சொல்கிறோம். இந்த நேரத்திலே அந்த அரசின் மூலமாக ஒரு கோரிக்கை விடப்பட்டது. சிறுபான்மை இனத்தவர்கள் அங்கீகாரம் தெரிவித்தால் மாத்திரமே சுதந்திரம் தரப்படும் என்பதாக சொல்லப்பட்ட நேரத்தில் கூட இந்த நாட்டை பிரிக்காமல், இந்த நாட்டை காட்டிக் கொடுக்காமல், இந்த நாட்டுக்கு துரோகம் செய்யாமல், நமக்கு சுதந்திரம் தான் தேவை என்பதாக நம்முடைய தலைவர்கள் ஏனைய தலைவர்களுடன் சேர்ந்து அதாவது இந்த நிபந்தனைக்கு உட்பட்டார்கள் என்பதாக வரலாற்றில் பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது. ஆக மேலான கண்ணியத்துக்குரிய நிறுவனங்களே, சகோதரர்களே, இதற்கு அப்பால் இருக்கக்கூடிய காலம் நம்முடைய நாடு தீவிரத பிரமாதத்தால் ஆக்கிரமிக்கப்பட்டுக் கொண்டிருந்த அந்த 30 வருடங்கள் இந்த காலத்தில் கூட மேலான கண்ணியத்துக்குரிய நிறுவனங்களே, சகோதரர்களே, நம்முடைய முஸ்லீம்கள் இந்த நாட்டுக்காக வேண்டிய எவ்வளவு தியாகங்களை செய்தார்கள். எத்தனை பேர்கள் தன்னுடைய இருக்கக்கூடிய இடத்தை இழந்து அகதிகளாக மாற்றப்பட்டார்கள். முஸ்லீம்கள் எத்தனை பிள்ளைகள் அநாதையாக ஆனது, எத்தனை பெண்கள் விதவையாக ஆக்கப்பட்டார்கள். நம்முடைய எத்தனை முஸ்லிம் சகோதரர்கள் தொழுகையில் இருக்கக்கூடிய நேரத்திலே ஷஹீதாக்கப்பட்டார்கள். கண்ணியத்துக்குரியவர்களே, நம்முடைய மூதாதையர்கள் செய்த தியாகங்களின் பிரதிபலிப்பு தான் இன்று நானும் நீங்களும் இந்த நாட்டிலே இஸ்லாமிய கலாச்சாரத்தை பின்பற்றி வாழ்ந்து கொண்டிருப்பதற்கு ஒரு அடிப்படையாக அவர்கள் செய்த தியாகங்கள். வேளாண் கண்ணியத்துக்குரியவர்களே, முஸ்லீம்களுக்கு என்று ஒரு தனியார் சட்டம் அமைக்கப்பட்டிருக்கிறது, முஸ்லீம்களுக்கு என்று பல சலுகை கொடுக்கப்பட்டிருக்கிறது. மார்க்கத்தை பின்பற்றி எந்த மார்க்கத்தையும் பின்பற்றி வாழக்கூடிய ஒரு உரிமை இந்த நாட்டிலே கொடுக்கப்பட்டிருக்கிறது. இதெல்லாம் நம்முடைய மூதாதையர்கள் இந்த நாட்டுக்காக செய்த சேவையினுடைய பிரதிபலிப்பு என்று சொன்னால் யாராலும் மறக்க முடியாது. ராஜிப்பரி மாவத்தை என்று சொல்றோம், செமாக்கான் மாத்தார் மாவத்தை என்று சொல்றோம், இப்படி எத்தனையோ மாவத்தை நாங்கள் சொல்றோம், கொடுமையையும் நாங்கள் பார்க்கிறோம், எத்தனையோ பாதைகள் அவர்களுடைய பெயர்களில் இருக்கின்றது. இப்படி எல்லாம் சொல்றதுக்கு காரணம் மேலானவர்களே, அவர்கள் இந்த நாட்டுக்காக வேண்டி உண்மையாக பாடுபட்டது, நம்பிக்கையாக நடந்தது. ஆனால் கை சேதம் இன்று நம்முடைய வாழ்க்கை மனத்தினுடைய மாற்றம், அதனுடைய விளைவை நாம் கண்ணூடாக குர்ஆனில் சொல்கிறான், நீங்கள் சந்தனப்பட வேண்டாம், நீங்கள் கவலைப்பட வேண்டாம், முஸ்லிம்களே நீங்கள் தான் மேலாங்கி செல்வீர்கள், உயர்ந்து செல்வீர்கள், கண்ணியமாக வாழுவீர்கள். எப்பொழுது என்றால் நிபந்தனை என்றும் சொன்னேன், நீங்கள் உண்மையான முஸ்லீம்களாக இருந்தால், நீங்கள் உண்மையான முஸ்லீம்களாக இருந்தால் இஸ்லாம் சொல்லக்கூடிய வாழ்க்கையை உங்களுடைய வாழ்க்கையாக ஆக்கிக் கொண்டால் எங்கு சென்றாலும் நீங்கள் தான் மேலோங்கி செல்வீர்கள் என்பது ஒரு ஆணுடைய ஆயர். மூதாதையர்கள் வாழ்ந்து காட்டினார்கள். ஒரு காலம் இருந்தது மேலானவர்களே, இந்த நாட்டில் மூத்தவர்கள் சொல்லுவார்கள், அந்நிய மக்கள் தன்னுடைய பொருட்களை பாதுகாப்பதற்காக வேண்டி முஸ்லீம்களிடத்தில் கொண்டு வந்து கொடுப்பார்கள். பல வருடங்கள் அது பாதுகாப்பாக இருக்கும், அமானிதமாக இருக்கும். அமானிதத்தன்மை முஸ்லீம்களிடத்தில் இருந்தது, உண்மை இருந்தது, நம்பிக்கை இருந்தது, கலப்படம் இருக்கவில்லை, பொய் இருக்கவில்லை, மோசடி செய்வது இருக்கவில்லை, உண்மையாக நடந்தார்கள், பொருட்களை கொண்டு வந்து வைப்பார்கள். ஆனால் இன்று கவலையான ஒரு செய்தி, இந்த பள்ளி அல்ல, பல பள்ளி நிர்வாகிகளிலே நிர்வாகிகளை அந்நிய மக்கள் வந்து சந்திக்கின்றார்கள். இன்னார் என்னுடன் வியாபாரம் செய்தால் இவ்வளவு தரை இருக்கி தரையில் என்று சொல்கிறார்கள். அதனால பள்ளிக்கு அவருடைய அந்த கேஸ் வருது. வேளாண் கன்னியாத்துக்குரியவர்களே, நம்பிக்கையாக நடந்த காலம், உண்மையாக நடந்த காலம், மோசடி இல்லாமல் நடந்த காலம், முஸ்லிம்கள் கண்ணியமாக வாழ்ந்தார்கள். எப்பொழுது மோசடி நடந்ததோ, உண்மைக்கு மாற்றம் நடந்ததோ, பொய் சொல்ல ஆரம்பித்தார்களோ, மோசடி செய்ய ஆரம்பித்தார்களோ, இந்த நிலைமைக்கு ஏற்ப அல்லாஹ் நமக்கு தெரிந்து கொண்டிருக்கிறார். ஆக மேலான கண்ணியத்துக்குரிய கிரமாந்திர சகோதரர்களே, நாம் நம்முடைய வாழ்க்கையை இஸ்லாம் சொல்லக்கூடிய முறையில் அந்த இந்த நாட்டினுடைய உள்ளத்தை வென்றது நம்முடைய மூதாதையர்கள். அடிப்படை வியாபாரத்தின் மூலமா, அடிப்படை வியாபாரத்தின் மூலமா உள்ளத்தை கவர்ந்தார். அக்லாக்கின் மூலமாக, பண்புகளின் மூலமாக இந்த நாட்டு மக்களுடைய உள்ளத்தை கவர்ந்தார். மேலானவர்களே, இஸ்லாத்துக்கு எதிரி வென்று வரக்கூடிய நேரத்தில் அபூ ஜஹலும் இஸ்லாத்துக்கு மாற்றமானவன் தான், அபூ தாலிபும் இஸ்லாத்துக்கு மாற்றமானவர் தான். ஆனால் ரெண்டு பேருடைய நிலைப்பாடு வித்தியாசம். அபூ ஜஹல் தெளிவான எதிரியாக இருந்தான், இஸ்லாத்துக்கு விரோதியாக இருந்தான். அவனுடைய அத்துணை செயல்பாடுகளும் இஸ்லாத்துக்கு மாற்றமாக இருந்தது. அபூ தாலிபும் நிராகரித்தவர் தான், ஆனால் அவர் இஸ்லாத்துக்கு சார்பாக இருந்தார். முஸ்லிம்களை பாதுகாப்பதற்கு, நபியவர்களை பாதுகாப்பதற்காக வேண்டி முழு முயற்சிகளை செய்து கொண்டிருந்தார். நல்ல மக்கள், நம்முடைய நாட்டிலே வாழக்கூடிய மக்கள். அந்த ஒரு சகோதரர் கொண்டு வந்து காட்டுகிறார், ஒரு சோசியல் மீடியால ஒரு பகுதியை கொண்டு காட்டுகிறார். ஒரு அந்நிய சகோதரர் சொல்லுகிறார், இந்த நாட்டில் வாழக்கூடிய முஸ்லீம்கள் இந்த நாட்டு நாடை பங்கு பிரிக்க போகின்றார்கள், இந்த நாடு என்னுடையது என்று வாதிடுகிறார்கள் என்று சொன்ன நேரத்தில் அந்நிய ஒரு பெண்மணி அதற்கு பதில் கொடுக்கின்றார், இந்த நாட்டில் யாரெல்லாம் பிறந்தார்களோ அவர்களுக்கு இந்த பூமி சொந்தம்தான். எனவே முஸ்லிம்கள் இங்கு பிறந்தவர்கள் அவர்களுக்கும் இந்த பூமி சொந்தம்தான் என்று பதில் சொல்லுகிறார் அந்நிய பெண்மணி. நல்ல மக்கள், அபூஜஹலாக இருக்கக்கூடிய உள்ளங்களை நம்முடைய பண்பாடு, நம்முடைய அக்கா, நம்முடைய ஒற்றுமை, நம்முடைய உண்மை, நம்முடைய வியாபாரம், நம்முடைய குடும்ப வாழ்க்கை, நம்முடைய பொருட்கள் வாங்கல், அவர்களுடைய உள்ளங்களை அபூ வாரிவாக மாற்றவும். ஆக மேலான கண்ணியத்துக்குரிய பெருமாள் சகோதரர்களே, இப்படி மாறுவோம் என்று சொன்னால் நமக்கு தரப்பட்டிருக்கக்கூடிய சலுகைகள் நம்முடைய நமக்கு பின்னால் வரக்கூடியவர்களுக்கும் பின்பற்ற இலகுவாக இருக்கும். அப்படி இல்லை என்றால் அதற்கு மாறப்பட்டார்கள். ஆக மேலான கண்ணியத்துக்குரிய பெருமாள் சகோதரர்களே, உங்களுடைய வாழ்க்கையை இஸ்லாமிய வாழ்க்கையாக மாற்றிக்கொள்ள வேண்டும். இஸ்லாம் என்ன வழிமுறைகளை சொல்லுகின்றதோ அதனை பின்பற்றி வாழக்கூடியவர்களாக ஆக வேண்டும். அதே போன்று குறிப்பாக ஒரு ஆளான், அதாவது நம்முடைய மஸ்ஜிதை உட்பட்ட ஒரு மஸ்ஜிதில் மஸ்ஜிதுடைய தேவையை கருதி இன்று நம்முடைய மஸ்ஜிதுக்கு உதவி தேடி வந்திருக்கிறார்கள். மஸ்ஜிதை யார் நிர்வகிப்பாரோ மஸ்ஜிதை யார் கட்டுவாரோ அவருக்கு உண்டான சிறப்புகள் ஒவ்வொரு சும்மாலையும் நாம் கேட்டுக் கொண்டிருக்கிறோம். எனவே நம்மை நாடி மஸ்ஜிதை உதவிக்காக வேண்டி வந்திருக்கிறார்கள். நம்மால் ஏன்ற முயற்சி உதவிகளை அவர்களுக்கு செய்வதோடு அல்லாஹ் ரப்பல் எந்த முறையில் நம்மை வாழ சொல்கிறானோ அந்த முறையிலே வாழ்ந்து அவனை திருப்திப்படுத்திய கூட்டத்திலே அல்லாஹ் ரப்பல் ஜல்ல ஜலாலுஹு வ மனவாலுஹு நம் அனைவரையும் மாற்றியருவானாக. யா அல்லாஹ் நம்முடைய பாவங்களை மன்னித்தருள்வாயாக. யா அல்லாஹ் நம்முடைய தாய் தந்தர்களுடைய பாவங்களை மன்னித்தருள்வாயாக. யா அல்லாஹ் நம்முடைய உற்றார் உறவினர்கள் நண்பர்கள் தோழர்களுடைய பாவத்தை மன்னித்தருள்வாயாக. யா அல்லாஹ் நம்முடைய உஸ்தாத்மார்களுடைய பாவங்களை மன்னித்தருள்வாயாக. யா அல்லாஹ் முஸ்லிம்களை எங்கு வாழ்ந்தாலும் நிம்மதியாக சந்தோஷமாக மார்க்கத்தை பின்பற்றி வாழக்கூடிய அமைப்பை நீ ஏற்படுத்தி தருவாயாக.